இன்றைய நாளுக்குரிய பரலோகமண்ணா, நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு. யோசுவா 1:7 விளக்கம். பலம் கொண்டு திடமனதாய் இருக்க அடிக்கடி நினைப்பூட்டப்படுகிறோம். திடமனதாய் இருப்பதில் பலவிதம் உண்டு. சிலர் அகம்பாவத்தினால் நான் என்னும் எண்ணத்தால் தைரியம் பெற்றிருப்பார்கள். சிலர் தங்கள் அசட்டத்தனத்தில் துணிகரமுள்ளவர்களாயும் இருப்பார். ஆனால் யெகோவா தேவன் முற்காலங்களிலும் தற்கால ஆவிக்குரிய இஸ்ரேலிடத்திலும் இருக்க விரும்புவது வேறு. இவர்கள் தங்கள் சோதனைகளிலும் சத்தியத்தின் நிமித்தம் வரும் பாடுகளிலும் பொறுமையுள்ளவர்களாக இருந்து சோர்வடையாமல் சாத்தானை எதிர்த்து நிற்கவும், ஊழியம் தடைபடாமல் பலம் கொண்டு திடமனதுடன் முன்னோக்கி செல்லவும் தேவையானது. தேவன் பேரில் ஒருவர் கொண்டுள்ள விசுவாசத்தின் மூலமும் தெய்வீக வாக்கு தத்தங்களின் பேரில் நம்பிக்கையையும் உண்டாக்கி அவருடைய வல்லமையினால் பலப்பட்டு திடன் கொள்ள செய்யும். உபாகமம் 31:6-8, சங்கீதம் 31:21-24.
நீங்கள் பலம் கொண்டு தினமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான்.
சங்கீதம் 31:21-24.
கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்.
நன்றி சகோதரர் ராஜேஷ் அவர்களே. இந்த நாளிலும் கூட நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த காலை பகுதியை நமக்கு நடத்தி கொடுக்கும்படி கோவையிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் வின்சென்ட் பால் அவர்களை மேடை கலைக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாய் வழிநடத்தப்பட்டு வருகின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலும் நாம் அனைவருமாக ஒன்று சேர்ந்து தேவனுடைய மகத்துவமான காரியங்களை நாம் தியானிக்க, தேவனுடைய இரக்கத்தின் படியாகவும் கிருபையின்படியாகவும் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு முதலாவது கர்த்தர் இயேசுவின் மூலமாக நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த 10வது ஆவிக்குரிய மாநாட்டின் 2வது நாள் காலையிலே சகோதர அங்கங்களாக நாம் ஒன்று சேர்ந்து அவருடைய பரிசுத்தமான நாமத்தை தொழுது கொள்ளவும், கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கவும், பலம் கொண்டு திடமனதாய் இருக்கவும் நாம் இங்கு அழைக்கப்பட்டுள்ளோம். தேவனுக்குள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் அழைக்கப்பட்டு ஒரே விசுவாசத்தில் சகோதர அன்பிலும் ஐக்கியத்திலும் இணைக்கப்பட்டு நாம் இங்கு வந்திருக்கிறோம். இன்றும் கூட நம்மிடையே புதிதாக பிறந்த குழந்தைகள் நம்மிடையே உள்ளார்கள். சத்தியத்தை அறிந்தீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிற்று என்று விசுவாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்முடைய இந்த காலை பகுதியிலே முதல் சத்திய செய்தியாக எபேசு லவோதிக்கேயா இணையான அனுபவங்கள் என்ற தலைப்பின் கீழ் வேலூரிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் பிரபு அவர்கள் தூது கொடுக்க உள்ளார்கள். அவரை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு கூட, விசேஷமாக தேவன் இந்த மாநாட்டிலே அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை முதன்முறையாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் பாராட்டின இந்த நல் தயவுக்காக நம்முடைய இரட்சகர் மூலம் என்னுடைய நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, விசேஷமாக உங்கள் அனைவருக்கும் வெள்ளூர் சபையினுடைய சரீர அங்கங்களின் அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி கூட இன்றைய நாளிலே புதிதாய் தேவனிடத்தில் தன்னை உடன்படிக்கை செய்த அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இன்றைய நாளிலும் தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையில இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் இன்னுமாக ஆயத்தமாகவும் கிறிஸ்து இயேசுக்கு முன்பாக நாம் பாத்திரவான்களாக நிற்கும்படியாகவும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களால் ஆகுவதற்கு தேவன் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார் இந்த நாட்களில். சோ இன்றைக்கு கூட நம்ம பார்க்கக்கூடிய பாடம் அது ரொம்ப ஒரு பெரிய பாடம், ஆனாலும் தேவனுடைய கிருபையில கொடுக்கப்பட்ட நேரங்களில் நாம் முடித்துக் கொள்ளலாம். சோ இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட பாடத்தினுடைய தலைப்பு, அங்கே நம்ம பார்க்கிறோம் ஆதிகால சபைக்கும் கடைசி கால சபைக்கும் உள்ள இணையான அனுபவங்கள், அல்லது நாம சொல்லணும் எபேசு மற்றும் லவோதோக்கியா இரண்டு சபையினுடைய அனுபவங்கள் அங்கே ஒரே மாதிரியா இருக்கின்றதா அப்படின்னும் போது நாம் அங்க பார்க்கிறோம். அதற்குதான் நம்ம ஆதார வசனங்களாக நம்ம பார்த்திருக்கிறோம் லூகா எழுதின சுவிசேஷம் 12:41-43 வசனங்கள் முடிய வரையில் வாசிக்கலாம்.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்கிறீரோ?
இங்க பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு இந்த கர்த்தருடைய கல்யாண விருந்து பற்றின உவமை இது. இந்த உவமைக்குள்ள நாம ஆராய்ச்சி அங்க போறதில்லை, மாறாக இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊமையை சொல்லிக் கொண்டு வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு, இன்னும் நாம சொல்லணும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எந்த சபையை சார்ந்தவர் அப்படின்னு நாம சொல்லலாங்க. அவரை எபேசு இல்லீங்களா, ஆதி சபையை சேர்ந்த சீஷர் வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு. இவர் அந்த கல்யாண விருந்த அந்த அதை பற்றி பேசக்கூடிய ஊமைய சில பதில்கள் இவர் எதிர்பார்க்கிறார். அப்ப எதிர்பார்க்கும் போது அதற்குரிய கேள்வியை கர்த்தர் இடத்துல கேட்கும் போது அவர் பதில் சொல்றார், படிங்கோ.
இந்த ஊமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்கிறீரோ, எல்லாருக்கும் சொல்கிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரனுக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான்.
அப்போ இந்த வசன பகுதியில அங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கக்கூடிய கேள்வியில பதில் யாரதான் சொல்றாருங்க? கர்த்தர் யார பதில் சொல்றாரு? யார பதிலா சொல்றாரு? நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அவர் சொல்லக்கூடிய அந்த தூதன் யாருங்க? அவரு பிரதர் ரசல் இல்லைங்களா? அப்ப உண்மை விவேகம் உள்ள ஊழியக்காரன். அப்ப இங்க என்ன அங்க பார்க்கும் போது நாம இந்த ஊமை குறித்த ஆராய்ச்சி நாம அங்க பண்றது இல்ல, மாறாக இங்க என்ன நாம அங்க பாக்கறோம்னா, ஆதி சபையை சார்ந்திருக்கிற அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கக்கூடிய கேள்விக்கு இவர் பதிலா யார சொல்றாருன்னா, இடைப்பட்ட காலகட்டங்கள்ல இருந்த அந்த ஐந்து காலகட்ட சபைகள் இருக்கு. ஆனா அதுல எந்த ஒரு தூதனையும் அவர் பதிலா சொல்லாம கடைசி காலகட்டத்தில் இருக்கிற ஏழாம் சபையினோட தூதனை தான் என்ன சொல்றாருன்னா பதிலா சொல்றார். அப்ப இங்க என்ன ஒரு விஷயத்த நாம அங்க பாக்கறோம்னா, ஆதி சபைக்கும் இந்த கடைசி கால சபையை சேர்ந்த ஜனங்களுக்கும் ஏக சம்பந்தங்கள் அங்க காணப்படுகிறது. அது நாம பாடத்துக்குள்ள நாம போகும்போது பார்க்க போறோம். சரி, இதை பற்றி நம்முடைய ஏழாம் தூதன் என்பதர் ரசல் இதை குறித்து அவர் எப்படி இந்த ஆதி கால சபைக்கும் முடிவு கால சபைக்கும் ஒரு இணையான அனுபவங்கள் இருக்கு அப்படின்னும் போது, இதை வந்து அவர் சிஸ்து வாலின்ஸ்ல இதை பத்தி பேசும் போது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யூதாயுகமும் சுவிசேஷமும் கலந்து இருக்கும் பொழுது, இது ரெண்டு யுகங்களும் கலந்து இருக்கும் பொழுது எப்படி தேவனுடைய சத்தியத்தினுடைய வெளிச்சம் பிரகாசமாக வெளிப்பட்டதோ, அதே போன்று இன்றைக்கு கடைசி காலகட்ட சபை லவோதாக்கியானுடைய பீரியட்ல என்ன பார்க்கும் போது, சுவிசேஷ யுகமும் மூன்றாம் உலகமும் கலந்து இருக்கிற பொழுது அதே சத்தியத்தினுடைய வெளிச்சம் இன்றைக்கு பிரகாசமா இருக்குது. அப்போ பிரதர் அங்க என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஆதிகால சபை எவ்விதமான அனுபவங்கள் அது ஆரம்பிச்சு முடிந்ததோ, அதே போல இந்த கடைசி கால சபையாகிய லவோதோக்கியா, அப்ப லவோதோக்கியா கூட எப்படிதான் இருக்குன்னா, அதுவும் இந்த ஆதிகால சபை எவ்விதமான அனுபவங்கள் ஆரம்பிச்சு முடிந்ததோ அதே போன்று இதுவும் அங்க முடிந்திருக்கு. சரி, அப்போ விசேஷமா நம்ம பார்க்கும் போது இந்த ஆதிகால சபை சேர்ந்த சீஷர்கள் அல்லது இன்னும் நாம சொல்லணும்னா இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இந்த ஒரு கடைசி காலத்தில் இருக்கிற ஏழாம் சபை அல்லது இந்த பாத அங்கங்களுக்கு எவ்விதமா அவர்கள் ஒரு முன்னடையாளமா இருக்காங்க இல்லைங்களா, அதை நாம முதல்ல நாம அங்க பார்க்கலாம். அப்போ முதலாவது இந்த கடைசி கால சபை அல்லது இந்த பாத அங்கங்களுக்கு இந்த ஆதிகால சபை சீஷர்கள் எவ்விதமா ஒரு முன் அடையாளமா அங்க இருந்தாங்க அப்படின்றத முதலாவது நாம யார அங்க நாம பார்க்கலாம்னா, அப்போஸ்தலனாகிய யோவான். அப்ப இந்த யோவான் எப்படி அங்க பாத அங்கங்களுக்கு ஒரு முன்னடையாளமா இருக்கார் அப்படின்னும் போது, வெளிப்படுத்தினல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம வாசிக்க கேட்கலாம்.
கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன்.
போதும் போதும். அப்போ இந்த வசன பகுதியில என்ன நாம அங்க பார்க்கும் போது, அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த பத்மத்தீவுல இருந்துட்டு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தினுடைய அந்த காட்சிகள் தரிசனங்கள் அவர் அங்க பார்க்கும் போது அங்க சொல்றாரு, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் இல்லீங்களா. அப்போ கர்த்தருடைய நாளில், அப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் நேரடியாவே அவர் கர்த்தருடைய நாள்ல தான் அந்த தரிசனங்களை அங்க பார்த்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய நாள் நேரடியாக எந்த நாள் லிட்டரலா நாம சொல்லணும்னா, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய முதலாவது நாள். அதுக்கு அநேக ஆதாரங்கள் இருக்கே, கர்த்தர் உழித்த நாள் எல்லாம் வாரத்தினுடைய முதலாம் நாள். அப்படி இருக்கும்போது அந்த கர்த்தருடைய நாள்ல தான் இவர் என்ன பார்த்திருக்காருன்னா, அந்த தரிசனங்களை அவர் அங்க பார்த்திருக்கிறார். அப்ப அந்த தரிசனங்களை பார்க்கும் போது எனக்கு பின்னால எக்காலம் போன்ற ஒரு பெரிதான ஒரு சத்தம் அவர் கேட்கிறார். ரொம்ப பெரிய சத்தம் இல்லைங்களா. அப்போ இன்றைக்கு பார்க்கும் போது இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் யாருக்கு அங்க ஒரு முன்னடையாளமா இருக்கிறாருன்னா, ஒருவேளை இந்த ரெவலேஷன் ஸ்டடிஸ் பார்த்தவங்களுக்கு அது தெரியலாம் இல்லைங்களா. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த பாத அங்கங்களுக்கு ஒரு ஒரு முன்னடையாளமா அவர் அங்க இருக்கார். சோ அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி நாம சொல்றோம்னா, இன்னைக்கு கர்த்தருடைய நாள் இல்லைங்களா? ஆயிரம் வருட அரசாட்சி அங்க துவங்கி இருக்கு. அப்போ இந்த நாளுக்குள்ள யாரு இருக்கிறோம்னா, பாதாங்கங்கள் இல்லைங்களா, அவருடைய பாதாங்கங்களா கர்த்தருடைய நாள்ல நாம் இருந்து என்ன பண்றோம்னா, இந்த கர்த்தருடைய நாள்ல இருந்து நாம் பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது, பெரிய சத்தியம் கேக்குது, பெரிய நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் கேக்குது. இப்ப நாம திரும்பி பார்க்கும் போது எதை பார்க்கிறோம் தெரியுங்களா? இப்ப நாம திரும்பி பார்க்கும் போது எபேசுல இருந்து லவோதிக்கேயால இருந்துட்டு நாம திரும்பி பார்த்தா எதைதான் பாக்குறோங்க இல்லைங்களா? எபேசுல இருந்துட்டு லவோதிக்கேயா வரைக்கும் நாம நிறைவேறின காலங்கள் இல்ல நிறைவேற போற காலங்களை நாம இப்போ திரும்பி நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் கூட அங்க பாத அங்கங்களுக்கு ஒரு முன் அடையாளமா இருக்காரு. இன்னும் நாம இதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும்னா அதிலே வந்துட்டு வெளிப்படுத்தல் 1:11
அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி.
நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. யார் பார்க்கிறதுனா, அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறத கர்த்தர் என்ன சொல்லணும், நீ ஒரு அந்த தூதன், நீ ஒரு புஸ்தகத்தில் எழுது. அப்ப இவர் எதை பார்க்கிறார் அப்படின் போது அப்படியே படிங்க.
ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது.
போதுசு. அப்போ இங்க இவர் எத்தனை சபை பார்க்கிறாருங்க? அப்போஸ்தலனாகிய யோவான் எத்தனை சபையை பார்க்கிறாருங்க? 7 சபையும் அங்க பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு 7 சபையினுடைய வரலாறையும் அல்லது நிறைவேற போறதும் யாருதான் இன்னைக்கு பார்க்கறதுங்க? நாம தான் பார்க்கிறோம் இல்லைங்களா? நாம தான் இதனுடைய நிறைவேறது இல்ல பாக்குறோம். அடுத்த வசனத்துல சொல்றாரு, படிக்க வேண்டாங்க. அப்போ ஒரு குத்துவேலுக்கு இருக்கு, அதுக்கு மத்தியில யாரு இருக்கா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அப்போ 7 காலகட்டங்களிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த சபையை வழி நடத்தின வந்த விதத்தை யாரு மாத்திரம் தான் இன்னைக்கு பார்க்கிறாங்க? இந்த கடைசி கால பாதாங்கங்கள் இல்லைங்களா? அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் பாதாங்கங்களுக்கு ஒரு முன்னடையாளமா இருக்கிறார். அப்போ நெக்ஸ்ட் வேற யாராவது இந்த பாதாங்கங்களுக்கு ஒரு முன்னடையாளமா இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம அங்க பார்க்கும் போது, இதேதான் வந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் 1 Thessalonians 4:15-16 அங்க சொல்ற, வாசிக்க வேண்டாம். இங்க நமக்கு தெரிஞ்ச பகுதி என்ன சொல்றனா, அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது உயிர்த்தெழுதல் குறித்து அவர் அங்க பேசுறார். அங்க உயிர்த்தெழுதல் குறித்து அவர் பேசும் போது என்ன சொல்றனா, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் இல்லைங்களா, உயிரோடு இருக்க நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக நாமும் இல்லைங்களா, இந்த வார்த்தையை அவர் அங்க பயன்படுத்துறார். அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது இவரு அவங்க இல்ல இல்லைங்களா, அவர் வரும்போது உயிரோட இங்க மாம்சத்துல யார் இல்லைனா தெசலோனிக்கே சபையோ அல்லது வந்து அப்போஸ்தலனாகிய யோவான் இல்ல, யார் மாத்திரம் இருந்தானா, யார் இருக்கிறாங்க? கடைசி கால இந்த பாத அங்கங்கள் மாத்திரம் இருந்து அங்க பாக்குறாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய யோவானும் பாத அங்கங்களுக்கு ஒரு முன்னடையாளமா அங்க இருக்கார். நெக்ஸ்ட் நாம இன்னொரு விஷயம் நாம பார்க்கும் போது அந்த மறுரூப மலைக்காட்சி பாக்குறோம் இல்லைங்களா. யோவான் 17 அந்த மறுரூப மலைக்காட்சியில் நாம் பார்க்கும்பொழுது அங்க யோவான், யாக்கோபு, அப்புறம் யார் இருக்காங்க? யோவான், யாக்கோபு, அப்ப இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அங்க கர்த்தரோட மறுரூப மலைக்காட்சியில் அங்க இருக்காங்க. அங்க இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த தரிசனங்களை தான் இவங்க பாக்குறாங்க. அதுவும் எங்க பாக்குறாங்கன்னா, மலையில பாக்குறாங்க. அப்ப மலையில என்ன பாக்குறாங்கன்னா, மகிமை அடைந்த கர்த்தரையும், ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் எலியா. அதுவும் எங்க பாக்குறாங்கன்னா, மலையில. அப்ப நமக்கு எல்லாம் தெரியும், மலை ராஜ்யம். அப்போ அங்க கர்த்தர் காண்பிக்கக்கூடிய தரிசனம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமையில 2 முறையில வருவதும், இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலும், அப்போ இங்க பூமியில முற்பிதாக்களும் அங்க ஆவிக்குரிய அரசாட்சியில மகிமையடைந்த சபை எலியா வகுப்பாரும் அங்க இருக்கிறான் இல்லைங்களா. அப்ப இந்த காட்சிகளை யார் பார்க்கிறானா, இந்த தரிசனங்களை சீசர்கள் தான் பார்க்கிறாங்க. அதே சமயத்தில் அதுல முதல் வசனம் என்ன ஆரம்பிக்குதுன்னா, 6 நாளைக்கு பின்பு இல்லைங்களா. அவ நமக்கு நல்லா தெரியும், 6000 வருடங்கள் கடந்து 7000 வருஷத்துக்குள்ள இங்க இருக்கிறோம். அப்போதான் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போது அந்த ராஜ்யங்களை பார்க்கும் போது அன்னைக்கு அவங்க தரிசனமா பார்த்தாங்க. அந்த 3 சீஷர்களும் மலையில தரிசனமா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு கடைசி கால பாத அங்கங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்த நேரடியா மனக்கண்கள்ல, விசுவாச கண்கள்ல நாம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். யாரா மகிமையான இந்த சபை இன்னைக்கு கர்த்தரோட அங்க ஆளுகையில இருப்பதும், இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த பூமியில முற்பிதாக்கள் எழுப்பி அவர்களுக்கு இந்த பூமிக்குரிய அரசாட்சியில வரப்போறது. அவர்கள் அன்னைக்கு தரிசனங்களா பார்த்தது நாம இன்னைக்கு அங்க விசுவாச கண்கள்ல அல்லது இன்னும் நாம உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு நேரடியாவே அநேக விஷயங்களை நாம அங்க பாக்குறோம். அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது இந்த ஆதிக்கால சபையினுடைய சீஷர்கள் இந்த கடைசி கால பாதாங்கங்களுக்கு ஒரு முன்னடையாளமா இருக்காங்க. இது முடிஞ்சது. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு பர்டிகுலர் சில சீஷர்கள் எப்படி முன்னடையாளமா இருக்காங்கன்ற மாத்திரம் தான் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ஆதிக்கால சபையில நடந்த அனுபவங்கள், அன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற அனுபவங்கள் நம்ம காலத்துக்கு பொருத்தும் போது எப்படி அது ஒரு இணையா இருக்கு அப்படின்னு போது பாத்தீங்கன்னா, ஆதிகால சபையில விசேஷமா ஒரு விஷயம் நடந்தது. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சொல்லப்படும் போது அந்த சத்தியத்துக்குள்ள எவ்வளவு பேர் வந்தாருங்க இல்லைங்களா? அப்போ பேதரோ பிரசங்கத்துல கேட்டு கூட கிட்டத்தட்ட 8000 பேர் என்னங்க சத்தியத்துக்குள்ள வந்தாங்க, அநேகர் வந்தாங்க. அதே போலதான் இந்த கடைசி காலகட்டத்திலும் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் கேட்டு அநேகர் என்ன ஆகுறாங்க, இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இடைப்பட்ட 5 காலகட்ட சபையில இவ்வளவு அதிகமான வெளிச்சமும் அல்லது இந்த சத்தியத்துக்குள்ள இவ்வளவு பேரும் வந்ததே அங்க கிடையாது. ஏன்னா இது மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்குது அப்படின்னு போதும் இந்த லவோதேக்கியாவும் ஒரு முடிவை நோக்கி கொண்டு போகுது. ஏன்னா அங்க எதெல்லாம் நம்ம ஆரம்பம் சொல்றோமோ, எபேசுல எது ஆரம்பமோ அதுதான் லவோதேக்கியால முடிவு. அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன பாக்கணும்னா, அவர்கள் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஆரம்பமானதை அவர்கள் அங்க பார்த்தார்கள் இல்லைங்களா? இன்னைக்கு நாம என்ன பார்க்கணும், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் முடிவுக்கு வரப்போறத பார்க்க போறோம். இந்த ஒரு அனுபவங்கள் நாங்க பாக்குறோம். அப்போ ரெண்டாவதா நாம பார்க்கும் போது இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எப்படி அன்னைக்கு உலகம் முழுதும் பரவினது இல்லைங்களா? உதாரணம் சொன்னா தோமா கூட என்ன, இந்தியா வரைக்கும் அவர் அங்க வந்தார் இல்லைங்களா? அதே போல இனிக்கும் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகம் முழுசும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா அது இன்னைக்கு பரவி கொண்டு இருக்கு. இது ஒரு விஷயங்கள் நாம் பாக்குறோம். அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும் போது அவருடைய முதலாம் வருகை யாருக்கு ஒரு இடரல் கொண்டு வந்ததுங்க, மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு ஒரு இடரல் கொண்டு வந்தது, அவரை அங்கீகரிக்கல மேசியா அப்படின்னு. அதே போல இன்றைக்கு அவைக்குரிய இஸ்ரவேலர்களாய் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையிலே வந்திருப்பதும் இன்றைக்கு அந்த சத்தியம் அவர்களுக்கு எப்படிதான் இருக்குன்னா ஒரு இடரலா தான் அங்க காணப்படுது நாம் பாக்குறோம். அப்போ அதே போல இன்னொரு அனுபவம் நம்ம பார்க்கும் போது, எப்படி ஆதிக்கால சபையினுடைய சீஷர்கள் ராஜாக்களுக்கு முன்பாகவும் இல்லைங்களா அரசியலுக்கு முன்பாகவும் மத தலைவர்களுக்கு முன்பாகவும் நின்று அவர்கள் சாட்சி கொடுத்தாங்க இல்லைங்களா? கர்த்தர் அதை பத்தி அங்க விவரமா சொல்றாரு. அதே போல இன்னைக்கு கடைசி கால பாத அங்கங்களும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இவர்களும் அவ்விதமான ஒரு சாட்சி கொடுப்பதற்கு அந்த காலகட்டங்கள்ல அங்க இருக்கிறாங்க. அப்ப இதுல கடைசியா நாம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, ஆதிக்கால சபை ஆரம்பிச்சு அது முடியும் போது இல்லைங்களா, எபேசோட முடிவு நம்ம பார்க்கும் போது கிபி 70 முடியும் போது என்ன நடந்ததுங்க, அதாவது யூதர்களுக்கும் அதே போல அந்த யூதர்கள் பெருசா நினைச்சு கொண்டிருந்த அந்த தேவாலயம் இது ரெண்டும் என்ன யூதர்களுக்கும் சிதறடிக்கப்பட்டாங்கோ, நெக்ஸ்ட் என்னன்னா அந்த தேவாலயமும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு இல்லைங்களா, நீரோ மன்னனால கரெக்டுங்களா இல்ல டைட்டஸ் இல்லைங்களா, டைட்டஸ் மன் தீத்திராயினால் அது என்ன ஆகுதுன்னா இடிக்கப்பட்டது இல்லைங்களா? அப்ப இடிக்கப்பட்டது அன்னைக்கு நடந்தது ஆதிக்கால சபையில. அதே போல பாத்தீங்கன்னா லவோதேக்கியாவுடைய கடைசி பீரியட் இந்த சபை முடியும் போது யாருக்கும் ஒரு அழிவு இருக்கும் போது இந்த கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அழிவு, அவர்கள் பெரிதா நம்பிக்கொண்டிருக்கிற அமைப்பு இல்லைங்களா, அவங்களுடைய சிஸ்டம் இல்லைங்களா, ரோமன் கத்தோலிக் மற்றும் புரோட்டஸ்டன்ட் சிஸ்டம், இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குதுங்க ஒரு அழிவு இருக்கு இல்லைங்களா? அவர்கள் இதை பெருசா நம்பிட்டு இருக்காங்க, இதுக்கு ஒரு அழிவு அங்க இருக்கிறதே நாம அங்க பார்க்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது ஆதிக்கால சபைக்கும் கடைசி கால சபைக்கும் ஒரு இணையான அனுபவங்கள் அங்க வச்சிருக்கிறார் தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்துல. ஏன்னா இடைப்பட்ட இந்த 5 காலகட்ட சபை நாம சொல்லணும்னா அது ஒரு இருண்ட காலத்துல இருந்தது இல்லைங்களா, கிட்டத்தட்ட 1260 வருஷங்கள் அது ஒரு இருண்ட காலத்துல அங்க இருந்ததுனால அவ்வளவு சத்தியத்தினுடைய வெளிச்சம் அங்க பிரகாசமாக காணப்படல. சரி, இப்ப நம்ம டைரக்டா எபேசு சபைக்குள்ள நாம வந்துடலாம். வெளிப்படுத்துதல் 2:1.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்திவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது.
அப்போ முதல்ல சொல்லும் போது எபேசு அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லீங்களா, எபேசுனா அதோட அர்த்தம் விரும்பத்தக்கது அல்லது முதன்மையானது. அப்போ எபேசு ஏன் இந்த ஒவ்வொரு பேர் அங்க கர்த்தர் சொல்றாரு இல்லீங்களா, ஒவ்வொரு சபைக்கு ஒரு ஒரு பேர் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாப்போ, இந்த 7 காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சபை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சபையானது அந்த சபையினுடைய பலியின் ஜீவியம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அல்லது தேவனுக்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கை எவ்விதமா இருந்தது அப்படிங்கறத அங்க கர்த்தர் என்ன சொல்றனா, அவர் சொல்லக்கூடிய அந்த பேருக்குள்ளவே அங்க இருக்கு. அப்போ இந்த எபேசு சபையினுடைய சனங்கள் பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின் போது, தேவனுடைய பார்வையில மனுஷர்கள் அல்ல தேவனுடைய பார்வையில விரும்பக்கூடியதாகவும் முதன்மையானதாகவும் அவருடைய வாழ்க்கை அங்க இருந்திருக்குது. சோ அதை பத்தி தான் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 8:1-3 சொல்றார், வாசிக்கிறீங்க. அன்றியும் சகோதரரே, மக்கோதனியா நாட்டு சபைகளுக்கு அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திர முடிவுகளாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, பாருங்க பரிபூர்ண சந்தோஷம், அவர்கள் கொடிய தரித்திரம் அதிலும் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அது மட்டுமில்ல, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தவர்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கேன். அப்போ பவுல் சொல்ல, ஏன்னா இதுதான் இவர்கள் எப்படி விரும்பத்தக்கதா இருந்தாங்கன்னா, இவ்வளோ கொடிய நிலையிலும் அங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவக்கூடிய விஷயத்துல அவங்க உதார குணமா இருந்திருக்கிறாங்க. அதே தான் வந்துட்டு அவர் எதுல சொல்லனா, வெளிப்படுத்தல் 2:2-3 சொல்றாரு, பாருங்க படிங்க.
உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன்.
எப்படி அவங்க கர்த்தருடைய பார்வையில் இருந்தாங்கன்னா, அவங்களுடைய பொறுமை இல்லைங்களா, அவங்களுடைய சகிப்பு தன்மை இதெல்லாம் அங்க பார்க்கிற. அப்ப அவங்க பொறுமையா இருந்து உபத்திர அநேக வசன பகுதியில் இருக்க நமக்கு நேரம் போதாது, ஏன்னா அப்போ நான் போவல் லிஸ்ட் போட்டு காண்பிக்கிறோம் நாங்க எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில உபத்திரங்களுக்கு மத்தியில அங்க தேவனுடைய வேலையை செய்யறத பத்தி அவர் அங்க சொல்றாரு. சோ அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எங்க சொல்றாருன்னா, இந்த எபேசு சபை கிட்ட வெளிப்பட்ட சில நல்ல குணங்கள் இதெல்லாம் பார்த்துதான் அவர் சொல்றாரு, ஓ உங்ககிட்ட பொறுமை இப்படி உதார குணங்கள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் நீங்க தேவனுடைய வேலை செய்யற காரியங்கள் இதெல்லாம் பார்த்து அவங்களை என்ன சொல்ல என்கரேஜ் பண்றார் ஊக்குவிக்கிறார் இல்லீங்களா. அப்போ அதை சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லணும்னா, சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களையே அப்போஸ்தலர் என்று நீ என்ன பண்ண, ஓ அவர்கள் பொய்யர் என்பதை நீ கண்டுபிடிச்சிட்ட எபேசு கிட்ட சொல்ல. சரி, அவருடைய காலத்துல இருந்தாங்க என்ன செய்யலன்னா, அப்போஸ்தலர்களையே அநேகர் என்ன செய்யலனா அப்போஸ்தலர்கள் அங்கீகரிக்கல, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிக் கொண்டார்கள் இல்லீங்களா. அப்போ தங்களை அப்போஸ்தலர் அல்லாதவர்களே அப்போஸ்தலர்கள் இல்ல அப்படின்றத யார் கண்டுபிடிச்சானா, இந்த ஆதி சபை அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்கதான் சொல்றாங்க நாங்க அப்போஸ்தலர் சொன்னாங்க அப்போஸ்தலர் இல்ல, ஏ அப்போஸ்தலர்கள் விசேஷமா கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டவர்களும் அவரை நேரில் கண்டவர்களும் அதே போல ஆவின் பற்பல வரங்களையும் பெற்றவர்கள் அப்போஸ்தலர்கள் மட்டும்தான், வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லாதவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டார்கள். சார், அப்படி இருக்கும் போது நம்முடைய காலகட்டத்தில் யாரு அப்போஸ்தலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்றாங்க, ஏன்னா அனுபவங்கள் வரும்போது அநேக விஷயங்கள் வருது, நம்முடைய காலகட்டத்தில் யார் சொல்லிக் கொள்றோம் நாங்களும் அப்போஸ்தலர்கள் அப்படின்னு நாம சொல்லிக் கொள்றது இல்லை இல்லைங்களா. அப்ப யார் தான் சொல்றாங்க, சொல்றாங்களே இல்லைங்களா, நாங்கெல்லாம் யாருங்க அப்போஸ்தலர்களுடைய வாரிசு இல்லீங்களா. பேதுரு அவர் தான் ஃபர்ஸ்ட் போப் இல்லீங்களா, அவர் வழியா வந்தோம், அவர் எங்களுடைய எங்களுடைய போப் அவர்தான், அவர் தான் வச்சுக்கிறார், அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலருடைய வாரிசு அல்லது அப்போஸ்தலருடைய ஆவி உடையவர்கள் என்று தாங்கள் என்ன பண்றாங்க இன்றைக்கு சொல்லிக் கொள்றாங்க இல்லைங்களா? அப்ப இதை யாரு தான் இன்னைக்கு பார்க்கிறது? நாம கண்டுபிடிச்சிட்ட அதுக்குள்ள நாம இல்ல, கண்டுபிடிச்சிட்ட இவர்கள் அப்போஸ்தலர் வாரிசும் அல்ல, உண்மையான அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களும் அல்ல. அதுதான் இவர்கள் என்ன செய்துட்டாருங்க, இந்த போப் மார்க் என்ன செய்ததுன்னா, அதுதான் கொலோசியர் 2:18-19 கொலோசியர் 2:18-19
கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல்,
சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை இவர்கள் பற்றி கொள்ளாமல்,
மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பாய்.
அதான் இங்க என்ன செய்துட்டாங்க அப்படி பார்க்கும் போது, இந்த போப் மார்க்கம் தலையார்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். இவர்கள் என்ன செய்துட்டாருங்களா, தலையாக இயேசு கிறிஸ்துவ அங்க ஒதுக்கிட்டு சரீர அங்கங்களா இருக்கிற போப் இல்லைங்களா, இவர்கள் என்ன செய்துட்டாங்களா, தங்களுக்கு தலையா வச்சுட்டாங்க, தலையை எடுத்துட்டு சரி அந்த இடத்துல யாரு வந்துட்டா, சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா தலையா அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். இதையே நாம இன்னைக்கு கண்டறிஞ்சு அதை விட்டு நாம வந்திருக்கிறோம் சரிங்களா. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, ஏன்னா கர்த்தர் பாராட்டுற விஷயம், இந்த எபேசு கிட்ட பாராட்டுற விஷயம் தான், அதே விஷயம் எங்கேயும் இருக்குன்னா 6 இருக்கு, வெளிப்படுத்தல் 2:6.
நான் வெறிக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய்.
போதும், இங்க சொல்றாரு சபையினுடைய மனநிலை எவ்விதமா இருக்குன்னா, கர்த்தருடைய மனநிலைக்கு இசைந்து இருக்கிறதா அங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தினர் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், உன்னிடத்தில் உண்டு குட் கேரக்டர் இல்லைங்களா, இந்த குணம் உன்னிடத்தில் இருக்கு. அப்போ என்ன ஆகும்போது ஆதி சபையில நம்ம அங்க பாக்குறோம், அப்ப ஆதி சபையில சில அதிகார விரும்பிகள் சபைக்குள்ள நுழைஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய அதிகாரத்துக்கு மற்றவர்கள் கீழ்பட்டு இருக்கணும் அப்படின்னு அநேகர் விரும்பினார்கள். இதை அந்த சபை பார்த்தாங்க, பார்த்து அதை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதை கண்டிச்சு அப்படிப்பட்டவர்களை விளக்குனாங்க, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகியும் வந்தாங்க இல்லைங்களா. பாதி கால சபையில அங்க இருந்தாங்க. சரி, நம்முடைய காலகட்டத்தில் யார் அப்படி இருக்கிறா, அதுவும் போப் மாருங்க தான் இல்லைங்களா. அவங்க என்ன சார், அதிகார விரும்பிகள் இல்லைங்களா. இன்னைக்கு கோடான கோடி கிறிஸ்தவர்களை தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. அங்க போப் என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறாரோ, அவர் என்ன சொல்றாரோ, அதுதான் உலகம் முழுசும் என்ன ஆகும் அங்க நடக்கும். ஏன்னா சமீபத்தில் டிவி நியூஸ்ல கூட ஒரு போப் பேச, ஒரு பிஷப் பேசுற, ஆசி பிஷப் பேசும்போது, எங்க தலை போப் அங்க என்ன சொல்றாரோ அதுதான் நாங்கெல்லாம் செய்வோம். அப்போ அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் இவங்க செய்வாங்க. அப்போ தங்களை தலையே அங்க வச்சிருக்கிறாங்க, அந்த அதிகார விரும்பிகளுக்கு இவர்கள் கீழ்பட்டு இன்னைக்கு இருக்காங்க. ஆனா உண்மையான சனங்கள் என்ன பண்ணாங்க, அவளை விட்டு வெளியே வந்தாச்சு, அந்த அதிகாரத்துக்குள்ள இன்னைக்கு அவர்கள் இல்ல. ஏன்னா அவர்கள் என்ன செய்தாருங்கன்னா, தங்களுடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றது போல 1 Peter 5:3 என்ன சொல்ல, அவர்கள் சுதந்திரத்தை இருமாப்பாயாளர்களா இருந்தாங்க இல்லைங்களா. அந்த 1260 அவர்கள் நினைச்சிட்டாங்க, தங்களுடைய கரத்துல கர்த்தர் அதிகாரம் தந்துட்டு இருக்கிறார், ராஜ்யம் தந்துட்டு இருக்கிறார், நாங்க தான் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அதிகாரத்துக்குள்ள நாம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 பேர் இறந்திருக்கிற விஷயம் நமக்கு அங்க தெரியும், அந்த போப் மார்க்கத்தினுடைய அதிகாரத்தினால. அப்ப அவர்கள் என்ன செய்தாருன்னா, இந்த அதிகாரத்தை இருமாப்பாய் அவர்கள் ஆண்டார்கள். ஏன்னா இந்த புது சிஷ்டிகள் தங்களுடைய சுயாதீனத்தை சரியான முறையில் பயன்படுத்துறார்கள் இல்லைங்களா. ஏன்னா நாம வந்து இன்னைக்கு உலகத்தையே மனம் திரும்புற வேலையை நாம போய் இன்னைக்கு செய்யறது இல்லை. ஆனா யார் தான் தங்களுக்கு தேவன் ரைட்ஸ் கொடுத்துருக்கிறார் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, பட்டி தொட்டியில இருந்தே என்ன பண்றாங்க, ஒருத்தரையும் விடாம எல்லாரையும் மனம் திரும்புவதற்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு இன்னைக்கு அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை இருமாப்பாக ஆண்டு கொண்டு இருக்கிறார். சோ இதையும் நாம அறிஞ்சு அதை வெறுத்து அதை விட்டு நாம என்ன செஞ்சிருக்கோம், வெளியே அங்க வந்திருக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் சொல்லும் போது வெளிப்படுத்த 2:1 எபேச நாம பார்த்துட்டோம், அதே போல கர்த்தர் பாராட்டக்கூடிய விஷயங்களையும் நாம பார்த்தோம். நெக்ஸ்ட் யார நாம அதுல பாக்கணும்னா, தூதன். அப்போ தூதன் அப்படின் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் அந்த காலகட்டத்தில் ஒருத்தரை எழுப்பி அவர் மூலமா அந்த சபை விழுந்த நிலையில் இருக்கும் போது அது மீண்டும் எழுந்து நிற்கத்தக்கதாக அவர்கள் மூலம் ஏற்ற கால சத்தியங்களை அங்க தர. சரி, அப்படி நாம பார்க்கும் போது அப்ப எபேசு சபையினுடைய தூதன் யார் நாம பாக்குறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல். சரி, எபேசு சபையினுடைய தூதன். அதே போல லவோதேக்கியாவுடைய தூதன் பிரதர் ரசல். சரி, இவர்கள் இருவருக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா? ஒரு எப்படி சபைக்கு இருந்தது அது போல தூதர்களுக்கும் அங்க இருக்குமா? அப்படின் போது சில ஒற்றுமைகள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பிரதர் ரசலுக்கும் அங்க இருக்கு. அதுல நம்ம முதலாவது நம்ம பார்க்கும் போது அப்போஸ்தலர்ல கடைசியா வந்தவர் யாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல். சபையினுடைய தூதர்ல கடைசியா வந்தவர் பிரதர் ரசல் இல்லைங்களா? அது ஒரு விஷயம். ரெண்டாவது நாம் பார்க்கும்போது இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தரிசனங்கள், மூன்றாம் உலகத்தினுடைய தரிசனங்களை அதிகமா யார் பார்த்தாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மூன்றாம் உலகத்தினுடைய தரிசனங்களை விவரமா நமக்கு காண்பிச்சவர் யாருங்க? பிரதர் ரசல் இல்லைங்களா? நமக்கு டிவைன் பிளான் சார்ட் அங்க தெரியும். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை பற்றின நோக்கத்தை என்ன பண்ணார்? சனங்கள் மத்தியில் அவர் கொண்டு வந்தார் சத்தியங்களை. அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையின் நோக்கத்தை பற்றி யார் நமக்கு சத்தியம் தந்தார்? பிரதர் ரசல் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, ஆதிகால சபையில் அதிகமா தேவனுடைய வேலை செய்தவரும் அப்போஸ்தலனாகிய பவுல், கடைசி கால சபையில் அதிக வேலை செய்தவர் பிரதர் ரசல். அது மட்டும் இல்ல, சபை இப்போதான் ஆரம்பமாகுதுன்னு யார் பார்த்துட்டார்? பவுல். சபை முடிய போதுன்னு யார் பார்த்துட்டாரு? பிரதர் ரசல் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, ஆதிகால சபையில அன்றைக்குரிய ஏற்ற கால சத்தியங்கள் தந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல், கடைசி கால சபையில ஏற்ற கால சத்தியம் தந்தது பிரதர் ரசல். அதே போல கடைசியா பாக்குற ஒரு இணையான அனுபவம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒத்துமையா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகமா எழுத்து ஊழியர் செஞ்சது அல்லது ரைட்டிங் பண்ணது யாருங்க? ஆதிகால சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும்தான், 14 நிருபம். அதே போல இந்த கடைசி கால சபையின் தூதன் ரசல் ரைட்டிங்கும் அவர் என்ன பண்ணிருக்காங்க? 50,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். சோ இந்த விஷயங்கள் தான் நாம அங்க தூதர்களுக்குள்ள பாக்குறோம். சோ நெக்ஸ்ட் நாம பார்க்கும் போது அதே கர்த்தர் சொல்றார், அதாவது கர்த்தர் அந்த ஆதிகால சபைக்கு, எபேசு சபைக்கு தன்னை அட்ரஸ் பண்றார். தன்னை வெளிப்படுத்தும் போது தான் சொல்றாரு, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு. அப்பாருங்க, கர்த்தருடைய கரத்தில் இல்லைங்களா, அவர் மகிமையடைந்த கர்த்தருடைய கரத்துல 7 நட்சத்திரங்கள் இல்லைங்களா? நேத்து நிறைய நம்ம நட்சத்திரங்களை குறிச்சு நாம அங்க பார்த்தோம். அவ்வளவு பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அந்த வான மண்டலங்கள் இருக்கும் பொழுது அந்த ஸ்டார்ஸ் மாதிரி யாரதா சொல்றாருங்க? இந்த சபையினுடைய 7 காலகட்டத்தில் எழுப்பப்பட்ட தூதர்கள். அவர்கள் பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம தமிழ்ல சொன்னா அவ்வளவு புரியாது, 7 நட்சத்திரம்னா தெரியாது, 7 ஸ்டார் அப்படின்னா தான் அதுக்கு ஒரு எஃபெக்டே தெரியும் இல்லைங்களா? அப்ப இந்த 7 நட்சத்திரங்கள் யாருடைய கரத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு போது, மகிமையடைந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையான கரத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள் 7 பேரும் நம்ம அங்க பாக்குறோம். அதே போல இன்னைக்கு கடைசி கால பாதாங்கங்கள் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இரண்டாம் வந்திருத்ததுல அவருடைய வல்லமையான கரத்திலும் இன்னும் நாம சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு என்ன, ஏதோ வாசப்படியில் வந்து கதவை தட்டுக நேரடியாக கர்த்தருடைய மேற்பார்வையில் இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்றைக்கு நாமும் வல்லமையா கர்த்தருடைய கரத்தினால அந்த 7 இன்னும் சொன்னா சாதாரணமா சொல்ல முடியாது, 7 ஸ்டார் இல்ல, சோ அவங்க 7 சம்பவான்கள் இல்லைங்களா, கள்ள சபையை எதிர்த்து பேசின இல்லைங்களா, அந்த அளவுக்கு கர்த்தருடைய கரத்தினால பயங்கரமாக பயன்படுத்தப்பட்டவர்கள் இல்லைங்களா, தைரியமாக. அதே போன்ற இன்னைக்கு கடைசி கால பாத அங்கங்களில் கர்த்தருடைய விசேஷித்த பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் அதிகாரத்திலும் இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டு அங்க காணப்படுகிறார்கள். சோ இவ்வளவு விஷயங்கள் தான் இந்த ஆதிகால சபைக்கும் நம்ம கடைசி கால சபைக்கும் உள்ள சில இணையான அனுபவங்கள். சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்போ இந்த ஆதிகால சபை இவ்வளவு நல்ல விஷயங்கள், நமக்கு இவ்வளவு நல்ல அனுபவங்கள் அவங்க நமக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? ரெண்டுத்துக்கும் உள்ள சில இணைகளை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு, கர்த்தர் பயன்படுத்தின விதம் இருக்கு. ஆனா இதுல வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமும் அந்த ஆதிகால சபை நமக்கு ஒரு அனுபவங்களா வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், இவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா கர்த்தருடைய அந்த சிந்தை பாருங்க, இந்த சபையை சொல்லும் போது ரொம்ப பாராட்டுறார், ரொம்ப புகழ்றார். நீங்க ரொம்ப நல்ல குட் கேரக்டர் இருக்கீங்க, இவ்வளவு நல்ல விஷயம் செய்யறீங்க எல்லாம் சொல்லிட்டு அமைதியா சொல்றாரு. நீங்க வெளிப்படுத்த 2:4.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
அவ்வளவுதான், இவ்வளவு அனுபவங்கள் நமக்கு தந்ததா இல்லைங்களா? ஆதி சபை நல்ல அனுபவங்கள் நமக்கு தந்ததா இல்லைங்களா? அதுல இதுவும் ஒரு அனுபவம் நமக்கு தந்திருக்கு. என்னன்னா கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளவு நல்ல விஷயம் நீ செய்திருக்கிற, நல்ல குட் கேரக்டர், நீ அதிகார விரும்பிகள் அறிஞ்சிருக்க, அதெல்லாம் விட்டு வெளியே வந்திருக்க, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை, அதனால உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன இது ஆதியில கொண்டிருந்த அன்பை? நிறைய நாம கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த எபேசு சபை அவர்கள் சத்தியம் கேட்டு ஆரம்பத்தில் உள்ள வரும் பொழுது அவர்கள் கிட்ட இருந்த அந்த அன்பு, மனத்தாழ்மை, வைராக்கியம் இல்லைங்களா, கர்த்தருக்காக நிற்கிற விஷயத்துல இல்லைங்களா, சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய வேலை செய்யறதுல இருக்கிற உற்சாகம், இது எல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க அவங்க. இன்னும் நம்ம இந்த வசனம் எப்படி படிச்சா நல்லா நமக்கு புரியணும், ஆதியில கொண்டிருந்த அன்பை பாதியில் விட்டதுனால உன் பேர்ல எனக்கு என்ன இருக்கு? குறைந்து லாஸ்ட்ல இல்ல, நீ பாதியில விட்டுட்ட இல்லைங்களா, அதனால எனக்கு குறைவுண்டு இல்லைங்களா. சோ அப்ப இன்னைக்கு நமக்கு இது எப்படி அங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இவ்வளவு பேர் தேவனுடைய சத்தியத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். வரும்போது நாம பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த 53 பாடம் கேட்கும் போது அப்படியே பிரமிச்சு கொஞ்சம் நின்னுறோம். பிரமிச்சு நின்று தேவனுடைய அந்த தெய்வீக திட்டங்களையும், அந்த திட்டத்துல தேவன் நமக்கு தரக்கூடிய பங்கையும் பார்த்து அப்படியே வியப்படைஞ்சிரும். இவ்வளவு பெரிய சத்தியம் நம்மளுக்கு தேவன் அங்க தந்திருக்கிறாரு இல்லைங்களா, இவ்வளவு பெரிய வைராக்கியம் இல்லைங்களா, இதெல்லாம் உங்க மனசுல இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த உன்னதமான சத்தியத்துக்குள்ள வந்தது மட்டுமல்ல, உள்ள வந்தோடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒருவேளை முதல்ல அவங்க எக்லீஷாக்குள்ள வரும்போது ஏற்கனவே சத்தியத்துக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள பார்க்கும் போது இன்னும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். ஏன், இவ்வளவு பேர் சத்தியத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா இல்லைங்களா? ஒருவேளை இன்னைக்கு இங்க புதுசா வந்திருக்கிறோங்க, நாம இருக்கிறவங்கள பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருங்க, இந்த சத்தியத்துல இவ்வளவு பேரு இருக்கிறாங்களா, ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க மனசுல. அதாவது அவங்களுடைய அன்புக்கு என்ன இல்லைங்க, ஒரு அளவே இல்லை, அந்த அளவுக்கு அவர்களுக்கு அன்பு பூரிப்பு எல்லாமே இருக்குது, அதுல எந்த விதமான குறையா இல்ல, ரொம்ப மகிழ்ச்சி சகோதரோட இருக்கிறது, ஐக்கியத்துல இருக்குது. அது மட்டும் இல்ல, தனிப்பட்ட விதத்துல சபை கூடி வருதல், தேவனுடைய ஊழியத்துல ஈடுபடுதல், டிஸ்கஷன்ஸ், அது மட்டும் இல்ல சகோதரோட என்ன பண்றது, 12 மணிக்கு விடிகாலத்துல கூட போன் பண்ணி என்ன பண்றது, விதா இதுல ஒரு டவுட் இருக்கு, இதுல ஒரு டவுட் இருக்கு, அப்பெல்லாம் கேட்டு நிறைய போன் பண்ணி எல்லாம் கிளியர் பண்றோம் இல்லைங்களா, செய்யறோமா இல்லைங்களா, எல்லாம் செய்யறோம். அது மட்டும் இல்ல, சீக்கிரத்துல சகோதரர் என்ன பண்றோம், மன்னிச்சிடறோம், பரவாயில்ல விடுங்க புதர், அப்புறம் இறக்கணும் தயவு இல்லைங்களா, ஐக்கியம் கூடி வந்தா ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அப்ப இதெல்லாம் ஆதியில நமக்கு இருந்துதான் இல்லைங்களா, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த அன்புல என்ன இல்லைன்னா, எந்த விதமான கலப்படமும் இல்லை. இத வந்து நீங்க ரோமர் 12:9.
உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக.
இந்த ஆரம்ப காலத்துல இந்த அன்பு எப்படி இருந்ததுன்னா, அதுல என்ன இல்லாம இருந்ததுன்னா, மாயமற்ற அன்பா இருந்தது. அதனாலதான் ஆரம்பத்துல இவ்வளவோ நம்ம செஞ்சோம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல வரும்போதே தேவன் நம்மளுக்கு என்ன பண்றது இல்லைன்னா, சில சோதனைகள், அவர் அதிகமான சோதனைகளை அனுமதிக்கிறது இல்ல. ஏன் அனுமதிக்கிறது இல்லைன்னா, 53 பாடம் கேட்டு வந்த உடனே ஏதாவது ஒரு பெருசா ஒரு சோதனை வச்சார்னா, அப்பயே அதை விட்டு என்ன பண்ணிடுவோங்க, ஓடி போயிடுவோம். நாம் இப்பயே நிறைய புலம்பிட்டு இருக்கிறோம், ஏந்தாண்ட சத்தியத்துக்குள்ள வந்தோமோ, இவ்வளவு போராட்டம் இருக்கு, இவ்வளவு பாடம் இருக்கு, இப்பயே இன்னொரு அனலை போக மாட்டேன், ஏன்னா அழைச்சவர் யார், உண்மை உள்ளவர், அவர் எப்படியாவது எடுத்துட்டு போற இப்ப இருக்கிறோம். ஆனா இதே ஆரம்பத்துல வந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்போம், விட்டு அங்க ஓடிட்டு இருப்போம் இல்லைங்களா. அதனால என்ன பண்றாருன்னா, தேவன் எதுவுமே செய்யறது இல்லை. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய நல்ல நடக்கைகள் மாத்திரம் காண்பிச்சுட்டு வர்றார். அதனால அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஐயோ ரொம்ப நல்லது. சில பேர் பேசுவாங்க, உடன்படி செஞ்சு வந்தோன்னு பிரதர் அவரு அவரை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன மாதிரி கேரக்டர் பிரதர், எவ்வளவு தாழ்மை எவ்வளவு பொறுமை, ரொம்ப நல்லது தான் அவர்கிட்ட. இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? ரொம்ப நல்ல விஷயம்தான், வேற எதையும் பார்க்காதீங்க. இப்ப அது மட்டும்தான் தெரியுது, அதை மட்டும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். வேற எதையும் அவர்கிட்ட அங்க பாக்கிறது இல்ல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம் கொஞ்சம் கொஞ்சமா போக 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 சகோதரருடைய அவர் சகோதரிகள் கிட்ட இருந்து புது சிருஷ்டியிலிருந்து வெளிப்பட்ட அந்த நல்ல குணலட்சணங்களையே பார்த்துட்டு வந்த பார்வை அப்படியே டக்குன்னு கொஞ்சம் திரும்ப ஆரம்பிக்குது. எந்த பக்கம்னா, பிரதர் கொஞ்சம் கோபப்படுறார் அது மட்டும் தெரியுது, சிஸ்டர் கொஞ்சம் கோபப்படுறாங்க அது மட்டும் தெரியுது. ஐயோ எவ்வளவு நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா பார்த்தா இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல. இங்க இருந்துதான் ஆரம்பிக்குது ஆதில் கொண்டு இருந்த அன்பு மிஸ் ஆகிற இடம், இங்க இருந்துதான் அத ஆரம்பிக்குது. பாருங்க, புது சிருஷ்டியில இருந்து வெளிப்பட்ட குணலட்சணங்களை பார்க்க போய் போயிட்டு இப்ப என்ன ஆகுதுங்க, பழைய மனுஷனுடைய பலவீனங்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம யாரும் பூரணர்கள் அல்ல, பட் அவங்களுக்கு அது தெரியுது இல்ல. ஒருவேளை தெரிஞ்ச செய்ய மாட்டாங்க, காலங்கள் போக போக புரிஞ்சு. அப்போ அதனால ஒருவேளை இப்ப புதுசா வரவங்களுக்கு, ஒருவேளை இன்னைக்கு உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விஷயம் நாம சொல்லணும்னா என்ன சொல்லணும், எல்லாருக்கிட்டுமே நல்ல குணலட்சணங்கள் வெளிப்படும். இப்போ எப்படி அவங்க மேல நீங்க அன்பா இருக்கிறீங்களோ அதே போல ஒரு நாளைக்கு அந்த சகோதர சகோதரிய பலவீனத்துல சில தவறுகள் செய்யும் போதை நீங்க என்ன பண்ணாதீங்க, அந்த அன்பை எடுத்துடாதீங்க. ஒருவேளை நம்ம அவங்களை சொல்லலாம், ஆனா இருந்தாலும் தேவன் அவர்களையும் விட்டு வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி அனுபவங்கள அவங்கள என்ன ஆகணும், கடந்து அங்க வரணும். அதனாலதான் 1 பேதுரு 4:8
எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும்.
ஆமா, அன்பு திரளான, என்ன அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு இருக்குது அது திரளான பாவங்களை மூடும். இப்ப நாமெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள கர்த்தர் என்ன செய்யணும், பாவிகள் இல்லைங்களா, இந்த பாவிகள் என்ன பண்ணிட்டா, நான் நீதியின் வஸ்திரத்தை போத்தி நம்மளை மூடிட்டார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முகம் மூடி ஒரு சால்வை மேல போத்திட்டு தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி போய் நாம நிற்கிறோம். அப்ப ஒரு சால்வை போட்டு மூடிட்டா அந்த பாவம் நமக்கு கர்த்தருக்காக பாக்குறது இல்ல. அப்ப நமக்கு என்ன சொல்றனா, நீங்க அன்பு செய்யறீங்க, அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும். என்ன திரளான பாவங்களை மூடும் பாருங்க, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அவர்கள் பலவீனத்துல சில பாவங்கள் தவறுகள் செய்யும் போது நாம காண்பிக்கக்கூடிய அன்பின் நிமித்தம் என்ன செய்யறோம்னா, அவர்கள் செய்த அந்த பலவீனத்தை அப்படியே மூடி போட்டுரும். அன்பு என்கிற போர்வையினால அதை மூடினால அந்த பலவீனம் நமக்கு ஒரு பொருட்டா தெரியுது இல்ல. பட் அங்க அன்பு இல்லனா அவர் ஒரு சின்ன விஷயம் செய்தா கூட நமக்கு எப்படி தெரியும், ரொம்ப பெருசா தெரியும். பல மாச கணக்கு பல வருஷ கணக்கு எசைகள் ஒரு புலம்பல் புஸ்தகம் எழுதினது மாதிரி நம்ம டெய்லி எழுதுறது ஒரு புலம்பல் ஒரு புஸ்தகம். ஒருவேளை ஒரு நோட் புக் கொடுத்து எழுத வச்சு என்ன பண்ணிடுவோம், இன்னும் பல 1000 பக்கங்கள் எழுதிட்டு இருப்போம், இப்படி செய்யறாங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. ஆனா அன்பு இருந்தா அது என்ன செய்யும், பரவாயில்ல நம்ம பிரதர் தானே நம்ம சிஸ்டர் தானே என்ன பண்ணலாம். அப்ப அந்த அன்பு இருந்தா அங்க மூடிடும். சோ அதை குறிச்சு தான் ரசல் அங்க சொல்லும் போது என்ன சொல்றனா, நம்முடைய ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட முழு சபையை குறித்து கூறும் போது அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளும் பரீட்சைகளும் வரும் என தெரியப்படுத்துகிறார். மேலும் சீசேஷயுகம் முடிவுற சமயத்தில் இவைகள் அதிகரிக்கும் என்று மிக ஆணித்தரமாக கூறுவது போலும் இருக்கிறது. இந்த சீசேஷயுகம் முடியும் போது சோதனைகளும் பரீட்சைகளும் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமா இருக்கு சொல்றார். அப்போ என்ன சொல்லலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தவிர மற்ற அனைவரும் வஞ்சிக்கும் அளவுக்கு அவைகள் அனுமதிக்கப்படும் என்றார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னா நாம எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அது முதல்ல நாம என்ன பண்ணணுங்கோ தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்டதை இழந்த 2 வகுப்பார் இருக்காங்க. ஒன்று, தாங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்றத மறந்துட்டாங்க, திரள் கூட்டம். ரெண்டு, இரண்டாம் மரணத்துக்குரியவர்கள் இல்லைங்களா. இவர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்துட்டாங்கன்னா, தாங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாங்க மறந்து போயிட்டாங்க. அப்ப நாம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்றத கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் 12 வசனம் மற்றும் 12 14 வரையில்,
ஆகையால்
நானே வாசிக்கிறேங்க, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும், பாருங்க, உருக்கமான இரக்கத்தையும், மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இது என்ன பண்ணுனா தரித்து கொண்டு, அதாவது சரியான மொழிபெயர்ப்பில் என்னன்னா அணிந்து, இதை டிரெஸ்ஸா போட்டுங்க, எதை பரிசுத்தம், பிரியோ, இரக்கோ, மனத்தாழ்மை, சாந்தம். அது மட்டும் இல்ல, 13 வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். அது இல்ல, 14 வசனத்தில் சொல்றாரு, இவை எல்லாவற்றுக்கும் மேலும், இதெல்லாம் நல்ல குணலட்சணம், இதை நீங்க டிரெஸ் மாதிரி அணிஞ்சிருக்கீங்க, ஆனா இவை எல்லாவற்றுக்கும் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாய கட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிணைப்பு, ஒரு பிணைப்பு, அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இது இங்கே அதை சொல்ல அணிந்து கொள்ளுங்கள். இதை சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை தான் இன்னும் அழுத்தமா சொல்றாரு, 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் எதிலிருந்து, நான் தாங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோங்கிற விஷயத்திலிருந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, தவறி அங்க போக மாட்டீங்க இல்லைங்களா. அவர் சொல்ல இந்த அன்பை நீங்க என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்க. சோ இதுதான் ரசல் நமக்கு தெரியும் இல்லைங்களா, 6th volume 7th, அதாவது இந்த அன்பின் பிரமாணம், 7th பாடத்திலும் 4th பாடத்திலும் புது சிஷ்யனுடைய முன் தீர்மானித்தல் அப்படின்ற டாபிக்ல அவர் அங்க பேசும்போது சொல்றார், இலக்கை ஓடுதலும் அங்கே நிலைத்து நிற்பதும். இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது சொல்றாரு, பிலிப்பியர் 3:12-14 வரைக்கும் அங்க அவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். என்னன்னா, நான் அடைந்தாயிற்று, எதை நான் அடையல, பரிபூர்ணத்தை நான் இன்னும் என்ன ஆகல, அடையல, அதனால நான் அதை அடைய என்ன ஒன்று செய்யற, அதை அடைய நான் தொடருகிறேன். அப்போ நமக்கு தெரியும் இந்த லக்கு எது அப்படின்னு போது பாத்தீங்கன்னா, சோ கிறிஸ்தனுடைய சாயல், அல்லது இன்னும் நாம சொல்லணும் பரிபூர்ணமான அன்பு, இதுதான் அந்த சாயல். அப்போ இந்த சாயல் ரசல் பேசுறது நமக்கு தெரியும், நம்ம அநேகர் அந்த பாடங்கள் கேட்டிருக்கலாம் இல்லைங்களா. அந்த அன்பு குறிச்சு 4 அளவு அவர் என்ன பண்றாரு, அங்க சொல்றாரு. சோ இதை குறிச்சு அவர் சொல்லும் போது ரசல் சொல்றாரு, மேலும் நாம் இந்த ஓட்டத்தில் ஓடத் தொடங்குவதையும் பரிபூர்ண அன்பு என்னும் இலக்கை அடையும்படி ஓடத் தொடங்குவதையும் அந்த லக்கை நாம் அடையாவிட்டால், எந்த லக்கு, கிறிஸ்துனுடைய சாயல் அல்லது பரிபூர்ண அன்பு, அந்த லக்கை அடையாவிட்டால் தேவனுடைய குமாரனின் பிரதிநிதியாக நாம் இருக்க மாட்டோம் என்ற சிந்தனை இது தருகிறது. அங்க 4 விதமான அன்பு சொல்றார், கடமையின் அன்பு இல்லைங்களா, 2வது தேவனை போல மாற வேண்டும் என்று விரும்பக்கூடிய அன்பு, 3வது சகோதர அன்பு, 4வது சொல்றார் உன்னதமான ஒரு அன்பு, சத்துரையும் சிநேகிக்கிற அன்பு. பட் நம்ம அதை ஆழமாக போறதில்ல, ஆனா அதனால சொல்ற, அப்ப இந்த 4வது அன்பு தான் சொல்ற தெய்வீக அன்பு. அப்ப அந்த தெய்வீக அன்பு, ஒருத்தர் இந்த பரிபூர்ண அன்புல ஒருத்தர் நிறைஞ்சிருக்கிறாருன்னா, ஒருத்தர் இந்த பரிபூர்ண அன்புல முழுசா அவருடைய இருதயம் நிரம்பி இருக்குதுன்னா, அப்போ அவருடைய குணம் எப்படி வெளிப்படும் அப்படின்ட்டு சகோதரர் அதை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எவ்விதமான கசப்பு உணர்வோ பகையோ அல்லது வெறுப்பு உணர்ச்சியோ நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ண அனுமதிக்க கூடாது. இருதயம் அன்பினால் எவ்வளவா நிறைந்திருக்க வேண்டும், எப்படி ஒருவேளை இந்த இருதயம் முழுசா அன்புல நிறைஞ்சிருக்குன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சத்துரு கூட நம்முடைய இருதயங்களில் ஒரு பொல்லாங்கான அல்லது குரோதமான எண்ணங்களை கிளறாத அளவுக்கு அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். புரியுது இல்லைங்களா, ஒரு சத்துரு கூட அந்த சத்துரு செய்யக்கூடிய தீமையிலும் பாவத்தை நாம பார்க்கும் போது நம்ம மனசுக்குள்ள இருதயத்துல என்ன எண்ணம் வராது தெரியுங்களா, ஒரு தவறான எண்ணமே எழும்பாது, கிளறிவிட முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, இருதயம் என்ன இருக்குதுங்க, அந்த பரிபூர்ண அன்புல நிறைஞ்சிருக்கு. சத்துருனா யார சொல்லலாம், சகோதரர்களுக்கு அடுத்த அன்புல இருக்கிறவங்க இல்லைங்களா. ஆனா நமக்கு என்ன ஆயுதுன்னா, சகோதர சகோதரிகள் எதனா செய்துட்டாலே நம்ம இருதயம் பல எண்ணங்களை கிளறி விட்டுதா இல்லைங்களா. அப்ப இதுல இவ்வளவு எண்ணங்கள் நமக்கு கிளறி விட்டு இருக்கும் பொழுது இன்னும் நாம சத்ருவை நேசிக்கிற விஷயத்துல இல்ல அந்த பரிபூர்ண அன்புல அங்க எவ்வளவு நாம குறைபட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இதேதான் நம்ம பாக்குறோம். அப்ப சகோதர அன்பு குறைபடும் போது அநேக விஷயங்கள் நடக்கு. ஒருவருக்கு மேல் ஒருவர் குறை சொல்வது, கோபம் இல்லைங்களா, பொய் சொல்வது, குறைகளை கண்டுபிடிச்சு அதன்படி அவர்களை நியாய தீர்ப்பது, அவர்கள் குறை இல்லைங்களா, சகோதர ஐக்கியத்தை தவிர்ப்பது, தேவனுடைய வேலையில ஒரு உற்சாகம் இல்லாமல் இதெல்லாம் அங்க நடக்க, மன்னிப்பு இல்லை, இரக்கமற்ற தன்மை இதெல்லாம் அங்க வந்துடும். அது மட்டும்னா ஏன்னா அதுதான் அப்போ சொன்னேன், ஏன் சொன்னேன், தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அங்க அன்பு கூறுவான்? அதே இடத்துல தான் கர்த்தர் சொன்னார், பிரதான கற்பனையில சொன்னார் இல்லைங்களா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு, என்ன இது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அப்படின் போது பாத்தீங்கன்னா அதேதான் மத்த 7:12 சொல்றாரு இல்லைங்களா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீங்களோ அதே நீங்க என்ன பண்ணுவோம், சிம்பிள் தானுங்க. இப்ப நாம நினைக்கிறோம் மற்ற சகோதரர்களோ சகோதரிகளோ நமக்கு என்ன செய்யணும்னு விரும்புறோம், மற்றவங்க நம்ம கிட்ட கோபப்படக்கூடாது விரும்புறோமா இல்லைங்களா, நாம சொல்றத அவங்க என்ன பண்ணும் கேட்கணும் அதையும் விரும்புறோம், நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அதையும் விரும்புறோம், நாம பேசினவங்க கோபப்படக்கூடாது, நம்மள வந்து கோபிச்சுக்க கூடாது, மத்தவங்க இதெல்லாம் நமக்கு செய்யணும்னு விரும்புறோம் இல்லைங்களா, இதெல்லாம் விரும்புவோம். ஆனா மத்தவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறத நாம என்ன பண்ண மாட்டோம், செய்யவே மாட்டோம். அப்படி செய்யலன்னா இன்னும் நாம என்ன செய்யல, முதல்ல நம்மளே சரியா நேசிக்கலன்னு தான் அர்த்தம். மத்தவங்களுக்கு நாம செய்யலன்னா நமக்கு செய்ய வேண்டியதுல நாம என்ன பண்ணிருக்கிறோம், சரியா அங்க இல்ல. அதனாலதான் ரசல் சொல்லும் போது சொல்றாரு, நமது இலக்கு பரிபூர்ண அன்பு புது சிருஷ்டியில் ஒரு இடத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணப்படுவதற்கு முன்னால், அதுக்கு முன்னால் நாம் இந்த அன்பின் உச்ச இலக்கை அடைய வேண்டும். அந்த உச்ச இலக்கு கிறிஸ்தனுடைய சாயல் பரிபூர்ண அன்பு அதை அடைய வேண்டும். அது என்ன சொல்ல, அது மட்டும் இல்ல எவ்வளவு சீக்கிரம் அடைய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைய வேண்டும். இதை பிரதர் ரசல் நாங்க ஒரு சொல்ற ஒரு விஷயம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணுங்க, நீங்க அதை அடைஞ்சு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல நம்ம அந்த பரிபூர்ண அன்பு இலக்கு அடைகிறோம். ஒருத்தர் பரிபூர்ண அன்புல நெறிஞ்சிட்ட உடனே தேவன் என்ன செய்யறதுனா அவரை பூமியில இருந்து எடுத்துக்கிறாருங்களா, இல்ல ஒருத்தர் பரிபூர்ண அன்புல வந்துட்டாரு உடனே எடுத்துறாருங்களா, எதுவுமே சொல்ல மாட்டீங்களா, எடுத்துறாருங்களா, எடுக்கிறது இல்ல. ஏன் எடுக்கிறது இல்ல, எபேசு 6:13 சொன்னார் இல்லைங்களா, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கணும். எதை முடிஞ்சிச்சு, பரிபூர்ண அன்பு அடைஞ்சாச்சு, ஒரு புது சிருஷ்டியுடைய நிலை அடைஞ்சாச்சு, இனிமே அவர்கள் இந்த பூமியில் இருக்க வேண்டியது அல்ல அப்படின்னா கொஞ்சம் இருக்கணும். எதுக்கு நெக்ஸ்ட் வைக்கிறார் ஒரு சோதனை. என்ன சோதனைனா, இவ்வளவு வருஷம் அது எத்தனை வருஷமா தெரியல ஒவ்வொருடைய வாழ்க்கையில இவ்வளவு வருஷம் விழுந்து எழுந்து என்ன ஆச்சுங்க, அந்த பரிபூர்ண அன்பை நம்ம அடைஞ்சோம். அந்த பரிபூர்ண அன்பை அடைஞ்சிட்ட உடனே கர்த்தர் நம்மளை எடுத்துக்கொள்றது என்ன பண்றாருன்னா, இப்போ அந்த பரிபூர்ண அன்புல நீங்க நிலைச்சு நிக்கிறீங்களா அப்படிங்கறதுக்கு என்ன பண்றாரு, ஒரு சோதனைய திரும்பவும் அனுமதிக்கிறார். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு ஒரு சில விஷயங்கள்ல 2 வருஷம் அல்லது 3 வருஷம் சில நல்ல குணலட்சணங்களை அப்படியே கட்டி காப்பாத்திட்டு வருவோம், அப்படியே வந்து ஒரு ஜுவல்ஸ் மாதிரி காப்பாத்திட்டு வருவோம் இல்லைங்களா, நல்ல பொறுமை சாந்த இதெல்லாம் காப்பாத்திட்டு வருவோம். ஆனா திடீர்னு ரோட்ல ஒரு 2-வீலர்ல போகும்போது குறுக்கால வந்து வந்துட்டாருனா எல்லாம் போச்சு, எல்லாம் இத்தனை வருஷம் நம்ம கட்டி காப்பாத்திட்டு வந்த குணம் ஒரே செகண்ட் என்ன ஆயிருதுங்க, அப்படியே போயிருது இல்லைங்களா. ஏன்னா சில குணலட்சணங்களை ஒரு மாசத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியலங்க, தாக்கு பிடிக்க முடியல, அப்படியே காப்பாத்திட்டு வர கொஞ்சம் கட்டி, ஆனா திடீர்னு என்ன ஆயிடுதுங்க அப்படியே போடுது. அதனாலதான் சொல்றேன் இந்த பரிபூர்ண அன்பு திரும்ப டெஸ்ட் வருது. என்ன டெஸ்ட் அப்படின்னா, திரும்பவும் தேவனுக்கு பயப்படாம போகிறது, சகோதரர் மேல குறை சொல்ல ஆரம்பிக்கிறது, திரும்பவும் உலக ஜனங்களை வந்து இழிவா பேசுறது, இந்த சோதனைகள் பரிபூர்ண அன்பு அடையும் போது வரும். ஆனாலும் அந்த மாதிரி எண்ணங்களுக்கு அவர்கள் இடம் கொடுக்காத அதுல அவர்கள் நின்றால் தான் என்னாகும். மொத்த 24:13 சொல்றாரு இல்லைங்களா, முடிவு பரியந்தம் எதுல அன்புல, எந்த அன்புல, பரிபூர்ண அன்பு அடைஞ்சாச்சு, இப்ப அதுக்கு டெஸ்ட் வந்துச்சு, அந்த டெஸ்டியோ ஜெயிச்சு அவரு நின்றுட்டார். அப்ப முடிவு பரியந்தம், இந்த முடிவு பரியந்தம் நிலைநிற்பதுக்கு சரியான அர்த்தம் பாத்தீங்கன்னா, முடிவு பரியந்தம் சகித்து கொண்டு இருப்பவனே ரட்சிக்கப்படும். சகிக்கணும், திரும்பவும் நாம எதெல்லாம் கடந்து வந்து அந்த குணலட்சணங்களை அடைந்தோமோ அதே குணலட்சணங்களுக்கு மீண்டும் சோதனை. அப்போ அங்க நம்ம ஜெயிச்சனா என்ன ஆகும், சபை தேவன் அங்க எடுப்பார் நம்மளை சபையா இல்லைங்களா. அதனாலதான் சாத்தான் என்ன செய்யணும், ரசல் சொல்லுமா சொல்ல, சாத்தான் இன்னமும் நம்முடைய சத்ருவா இருக்கிறான் சொல்லிட்டு, நாம் அடைந்துள்ள நிலையில இருந்து பரிபூர்ண அன்பு அடைஞ்சிருக்கிறோம் அந்த நிலையில இருந்து நம்மை பின்னடையும்படியாக பலவந்தப்படுத்த அதிகமான எதிர்ப்புகளை கிளறிவிட முடிந்தவனா இருக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறீங்க, ரெண்டு நிலையை அடைஞ்ச ஒருத்தர் அந்த பரிபூர்ண அன்பு அடையறதுக்கு போய் கொண்டிருக்கலாம், ஒரு சிலர் அந்த பரிபூர்ண அன்ப அடைஞ்சிருக்கலாம். அப்போ இத சாத்தான் என்ன செய்யறாருன்னா, நாம கொஞ்சம் கொஞ்சமா போராடி இந்த பரிபூர்ண அன்புக்கு போயிட்டு இருக்கும் போது அதிக போராட்டம் இருக்கு, ஆனா அந்த பரிபூர்ண அன்பு அடைஞ்ச அப்புறம் இன்னும் பல சோதனைகளை சாத்தான் நம்மளுக்கு அங்க கொண்டு வருகிறார் இருக்கிறோம். அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியறது இல்ல, ஏதாவது ஒரு குணலட்சணங்களை ரொம்ப நாள் அங்க தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஆனாலும் இது என்னன்னா விழுந்துட்டோம், ஆனா எழுந்துடணும் அதுதான் இல்லைங்களா. அதே தான் நம்ம எபிரேயர் 4:15 நாம் பாக்குறோம் இல்லைங்களா, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் அவர் எப்படி இருந்தாருங்க, பாவம் இல்லாதவர். அப்போ அவரு கூட நம்மை போல சோதிக்கப்பட்டாருங்களா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட இந்த நான்கு அன்பின் நிலையடைய அவரு ஓட்டம் ஓடினாருங்களா, கால் பாகம் அரை பாகம் முக்கால் பாகம் அப்படி ஓடினாருங்களா, இல்ல பரிபூர்ண அன்புக்காக இப்படி ஓடினாருங்களா? ஏன், ஆல்ரெடி அவர் யாருங்க, பரிபூர்ணம். இப்ப அவருக்கு வந்த டெஸ்ட் என்ன தெரியுங்களா, அவருக்கு அந்த 3 வருஷத்துல வந்த டெஸ்ட் என்னன்னா, அவருடைய பரிபூர்ணத்தை தக்க வச்சுக்கொள்றதுக்கு வந்த சோதனை அவருக்கு. அந்த பரிபூர்ணத்தை தக்க வச்சு பரிபூர்ணம் அடைஞ்சது, பரிபூர்ணம் தான் அவரு, அந்த பரிபூர்ணத்தை தக்க வச்சு கொள்றதுக்கு தான் வந்துச்சு அவருக்கு சோதனைகள் இல்லைங்களா. என்னன்னு சொன்னாங்க ஜனங்க இல்லைங்களா, நீ தேவனுடைய குமாரனந்தா கல்ல முதல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்னு முதல்ல ஸ்டார்ட் ஆகுது அவருக்கு, அவர் உடன்படி அந்த பரிபூர்ணத்துக்கு முதல் சோதனை ஆரம்பிக்குது. அவரை கடைசியில் ஒருத்தர் சிலுவாண்டா சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரந்தா சில விட்டு என்ன பண்ணு இறங்கிடு. ஆனா யாரையும் அவர் என்ன செய்யல, கோவித்து கொள்ளல, முறுமுறுக்கல இல்லைங்களா. அவர் அங்க அந்த பரிபூர்ணத்தை அவர் நிலைச்சு நின்னார் இல்லைங்களா. அதேதான் அப்போ ஸ்நாயகர் பவுல் சொன்னார் இல்லைங்களா, லக்கை நோக்கி தொடர்கிறேன்னு அவருடைய ஆரம்ப கட்டத்துல சொன்னாரு. ஆனா அதே தீமோத்துக்கு எழுதும் போதே ஓட்டத்தை முடித்தேன் பாத்தீங்களா, முடிச்சிட்டாரு. அவருக்கும் பலவிதமான சோதனைகள் அங்க வந்தது ஜெயிச்சாங்க. ஏன்னா எப்படி இந்த மாம்சீக இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா அவர்களுக்கு என்ன இருக்குதுங்க, நித்திய ஜீவன். அதே போல இந்த புது சிருஷ்டிகள் அன்பின் பிரமாணத்தை கடைபிடிச்சால், அந்த அன்பின் பிரமாணத்துல நிலைச்சிருந்தா மாற்றம்தான் புது சிருஷ்டியில ஒரு அங்கமாவே நம்ம ஆக முடியும். சரி, இவ்வளவு விஷயங்கள் நாம விழுந்துட்டு இருக்கோம். சரி, நாம விழுந்ததுக்கான காரணம் என்ன, ஆதியில கொண்டு இந்த அன்பை விட்டுனா என்ன காரணம்னா, ஆதியில கொண்டு இருந்த அன்பை இவ்வளவு பார்த்துட்டோம், இதுதான் அந்த அன்பினுடைய நிலை, விழுந்தோம் எழுந்த வேண்டியது. ஆனாலும் நீ ஆதியில கொண்டு இருந்த அன்பை விட்ட, இப்ப நம்ம ஆதியில கொண்டு இருந்த அன்பை விட்டதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின் போது பாத்தீங்கன்னா, முதல்ல நாம மற்றவர்களை எந்த பார்வையில பார்த்தோங்க, அவைக்குரிய பார்வையில சிந்தையில நம்ம பார்த்தோம். ஆனா காலம் போக போக என்ன ஆச்சுங்க, அந்த பார்வை மாம்ச சிந்தையா வெளிப்பட்டதுனால நம்ம பார்வையில ஏற்பட்ட குறைவினாலதான் மற்றவர்கிட்ட என்ன பார்த்துட்டோம், குறைகளை அங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. அதே தான் அங்க கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, மத்த 7:3-5 நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை. இப்ப இவர் பார்வையில மிஸ்டேக் ஆயிடுச்சு, இவர் பார்வையில மிஸ்டேக் ஆனதுனால மற்றவர்கள்ட்ட என்ன கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டார், நல்ல குணம் இல்ல, அதே மிஸ்டேக்ஸ் மாத்திரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். சோ இது அப்படியே அங்க சொல்லிட்டு வர, உன் கண்ணில் இருக்க உதிரத்தை நீ எடுத்து போற. அப்போ இது எங்க ஏற்பட்ட குறைனா பார்வை இல்ல. சரி, இப்போ நமக்கு கண் பார்வை குறைச்சலாம் தான் நம்ம டாக்டர் கிட்ட போறோம் மாம்சிக கண்ணுக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவல் கண்ணுக்கு குறை ஏற்பட்டா என்ன பண்ணுங்க, மருந்து எதுங்க. அதுதான் லவோதேக்கியா சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3:18 நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்ணுக்கு என்ன பண்ணா, கலிக்கம் போடு இது என்ன கழிக்கும்? மருந்து. அந்த மருந்து போட்டனா உன் பார்வை என்ன ஆகும்? சரி ஆயிடும். அது என்ன மருந்து? நான் நமக்கு எதுங்க மருந்து? சத்தியம் இல்லைங்களா? வசனம் என்ன எழுதி வச்சுங்க, நீதிமொழி 4:20 மற்றும் 21. அதை என்ன சொல்றனா,
என் மகனே என் வார்த்தைகளை கவனி,
கவனி
என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்,
சாய்
அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்.
அதான் சொல்ல என்ன சொல்ல, உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக இல்லைங்களா? அப்ப தேவனுடைய வசனத்தினால அந்த மருந்து போட்டு அந்த பார்வையை நாம என்ன பண்ண முடியும்? சரிபடுத்திக் கொள்ள முடியும். அப்புறம் வெளிப்படுத்த 2:5 சொல்றாரு இல்லைங்களா, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மீண்டும் என்ன பண்ணு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாக. மீண்டுமா நம்ம எந்த நிலையிலிருந்து விழுந்தோமோ அதே நிலையில மீண்டுமா நம்ம எழும்பி அந்த ஆதியில் கொண்டு இந்த அன்புக்கு மீண்டுமா திரும்பி நாம செய்யலன்னா இல்லைங்களா? தாவீது சொன்னார் இல்லைங்களா, அவர் பாவம் செஞ்சிட்ட அப்புறம் உணர்ந்து சொன்னாரு, தேவனு திரும்ப என்ன பண்ண, ரட்சணத்தின் சந்தோஷத்தை புதுப்பிச்சிருங்க. அதே மாதிரியான ஜெபம் அங்க நம்முடைய வாழ்க்கையிலும் அங்க இருக்கணும் இல்லைங்களா? அது சொல்லும் போது ஒருவேளை நீ வந்துட்டு திரும்ப ஆதில் செய்த கிரியைகளை செய்யலனா நான் என்ன செய்யும் அப்படி இல்லாவிட்டால் அதான் சொல்றாரு, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக. மீண்டுமா அந்த பழைய அன்புக்கு, ஆதில் செய்த ஆதில் வெளிப்பட்ட அந்த அன்புக்கு நீ போகலனா, ஒருவேளை அந்த அன்புல நீ புதுப்பிச்சுட்டு வரலனா, மீண்டுமா அந்த பரிபூர்ண அன்பு நிலைய அடையலனா என்ன ஆகும்? அதுதான் சொல்றாரு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, எபேசுக்கு சொன்னா சீக்கிரமாய் வந்து நமக்கு இருந்து வந்துட்டுக்கிறார் இருந்து இல்லைங்களா, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தந்தை அதன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன். இதுதான் சொல்ற, ஒருவேளை நீங்க அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு திரும்பவும் போகலன்னா விளக்கு எடுத்துருவேன். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம என்னவா இருக்கிறோம்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல சபைக்கு மத்தியில ஒரு விளக்கா இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு உலக ஜனங்களுக்கு மத்தியில ஒரு விளக்கா இருக்கும். அதான் கர்த்தர் சொன்னா, நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்போ இந்த வெளிச்சம் எங்க இருந்தாதான் வெளிச்சம் கொடுக்கும்? சபையில இருந்தா மாத்திரம்தான் இல்லைங்களா? அந்த சபையில ஒரு அங்கங்களா இருந்தா மாத்திரம்தான் நடக்கும், இல்லைன்னா வெளிச்சம் கொடுக்க முடியும். அப்படின்னா என்ன செய்வார்? விளக்கு தண்டில் இருந்து எடுத்துறவனா என்னங்க? சபை வாய்ப்பிலேயே நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்கவே அங்க வாய்ப்பே இல்லை. நம்ம திரும்ப புதுப்பிச்சு கொள்ளனா திரும்ப நம்ம விளக்கு தண்டில் இருந்து என்ன பண்ணிடுவார்? எடுத்துருவார். சபை வாய்ப்பிலே நமக்கு இடம் அங்க இல்ல. சோ இதுதான் வந்துட்டு அவர் அங்க கடைசியா சொல்லும் போது அங்க சொல்றாரு, அதே ஒருவேளை நீ ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு திரும்ப வந்து உன்னை பிதுப்பிச்சு கொண்டனா, இப்ப வாக்கு தத்தம் செய்யறா வெளிப்படுத்த 2, ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இல்லைங்களா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு சொல்றாரு, தேவனுடைய பரதேசின் மதியில் இருக்கிற ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஒரு ஜீவ விருட்சம் இருந்தது, அதன் கனியை புசிச்சா யாருக்கு நித்திய ஜீவன்? ஆதாமுக்கு. ஆனா ஆதாம் கீழ்படியாம நிமித்தம் 2 விஷயத்தை இழந்தாரு, 1 தேவனோடு இருந்த உறவு, 2 நித்திய ஜீவன். இது ரெண்டும் அங்க இழந்தார். ஆனா நமக்கு சொல்றாரு ஜெயம் கொண்டனா, இன்னைக்கு அன்னைக்கு நம்ம நேரடியா ஏதேன் நாம அங்க பாக்குறோம். சோ இன்னைக்கு எதுங்க ஏதேன்? இன்னைக்கு ஏதேன் 3 உலகம் இல்லைங்களா? இந்த ஏதேன்ல ஜீவன் தரக்கூடிய விருட்சமா யாரு இருக்கிறது? யாரு இருக்கிறதுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரதேசில இன்னைக்கு இருக்கிறாரு. அப்ப இந்த பரதேசில இருந்துதான் இவர் இன்னைக்கு ஜீவன் தரக்கூடிய விருட்சமா கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கும் போது நாம ஜெயம் கொண்டனா, இன்னைக்கு ஜீவ விருட்சமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நாம என்ன பெற்றுக்கொள்ளணும்? ஜீவனை அங்க பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனா இந்த ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்த அந்த நிலையில இருந்து நம்ம முற்றும் ஜெயம் கொண்டனா. சோ இதேதான் வந்துட்டு வெளிப்படுத்துதல் நம்ம பாக்குறோம். 22:2 வசனம் மற்ற வெளிப்படுத்தல் 22:12 வசனத்தை சொல்ல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன். அப்ப இது என்ன பலன்? இதே பலன் சொல்ல வெளிப்படுத்தல் 11:18 வசனத்தை சொல்றார், மரித்தோர் நியாய தீர்ப்பு அடிகிறதற்கு தீர்க்க காலம் வந்தது, தீர்க்கதரிசிகளாக நம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர் பலன் அளிக்கிறதற்கு காலம் வந்தது. இன்றைக்கு பலன் அளிக்கிற காலம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடைய மனவாட்டிக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய காலத்துல நாம அங்க வந்திருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப ஆதி சபைக்கு சொன்னாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னாரு. ஆனா நமக்கு என்ன சொல்றாருங்க, இன்னைக்கு பிரசன்ட் நமக்கு என்ன வாக்கு தத்தங்க, ஜெயம் கொண்டு இல்லைங்களா, நான் ஜெயம் கொண்டு ஜெயம் கொள்ளுகிறேன் எவனும் அவனுக்கு என் பிதாவுடைய சிங்காசனத்துல சொன்னாரு இல்லைங்களா. ஏன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜீவன் பற்றின விஷயம் வெளிவந்தது, இன்னைக்கு நாம உடனே மறிச்சா என்ன இருக்குதுங்க, சிங்காசனம் இல்லைங்களா. உடைச்சு நம்ம நித்திரையில நம்ம தூங்க வேண்டியது இல்ல, உடனே மகிமைதான் என்ன ஆளுகை இல்ல இல்லைங்களா. சோ இந்த வாக்கு தத்தங்களை அங்க நாம சொல்றத பாக்குறோம். அப்போ இந்த ஆதி சபையினுடைய அனுபவங்கள்ல நாம பார்க்கும் போது, ஒருவேளை இவ்விதமான அனுபவங்கள்ல இந்த கடைசி கால சபையாக நாமும் இருக்கும் போது, சோ இவ்விதமான அனுபவங்கள்ல கடைசியா முடியக்கூடிய ஒரு அனுபவங்களை நாம இருக்கிறோம். இதுல முக்கியமா அவர் என்ன அங்க சொல்ல வர்றாரு அப்படிங்கும் போது, எபேசு சபை நமக்கு முக்கியமா கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிதான பாடம் எது அப்படின் போது பாத்தீங்கன்னா, ஆதியில கொண்டிருந்த அன்பை அது விட்டுடுச்சு. சோ அதே நிலை இன்னைக்கு எங்கேயும் இருக்குதுன்னா, இந்த கடைசி கால பாத அங்கங்களுக்கு அதான் சொன்னார் இல்லைங்களா, அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு. அது எந்த காலம், இந்த காலம் பத்தி தான் சொல்றார். ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து 24 அதிகாரம் சொல்லும் போது 1874 அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி பேசும் போதுதான் இந்த விஷயத்தை அதுக்கு மத்தியில சொல்றார். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு எங்க இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க தான், இந்த சத்தியத்துல இருக்கிறவங்க தான். அக்கிரமம் மிகுதியான அநேகருடைய அன்பு தண்ணிந்து போம், ஏற்கனவே இருந்த அன்பு அப்படியே தண்ணி தெளிச்சது அப்படியே அணைச்ச மாதிரி அங்க காணப்பட்டு. அதனால அதான் சொல்ல, ஒருவேளை நீங்க ஆதியில் செய்த கிரிக்கு மீண்டும் வரலனா, அந்த நிலையை அடையலனா, ஒருவேளை இன்னைக்கு நாம அநேகர் அந்த நிலை விட்டு வந்திருக்கலாம். அது வந்ததுனால்தான் அநேக விதமான, ஒருவேளை சில வேலைகள் நாம் பார்க்கும் போது அந்த ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டுட்டோம்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு விடுற கண்ணீருக்கு ஒரு அளவே இல்லை இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த ஆதியில் கொண்டு வந்த அன்பு அது நம்ம கிட்ட இருக்கா, ஒருவேளை இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு தேவன் நமக்கு என்ன உதவி செய்யறார் பாருங்க. 1 பேதுரு 5:10-11
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே.
என்ன சொன்னாரு, சகல கிருபையிலும் பொருந்தின தேவன் தாமே.
கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை
பாத்தீங்களா, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை
சீர்படுத்தி,
முதல்ல சீர்படுத்தி
ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவாராக.
பாத்தீங்களா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நாம் பாத்திரவான்களாக நிக்கிறதுக்கு நம்மளை எல்லா வகையிலும் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மளை நிலை நிறுத்துவதற்கு நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் இன்றைக்கும் அவர் கிருபை பொருந்தியவனராக இருந்து நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சோ தேவன் தாமே கேட்கக்கூடிய அவருடைய சத்தியங்களின்படி நடப்பதற்கு நாம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை அளித்த உங்கள் யாவருக்கும் கூட கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்கிறேன். ஆமென்.